السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
இன்று நான் ஜமாத்தின் இரு சேவகர்கள் பற்றி குறிப்பிடுவேன். அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன் ஒஃபாத்தாகியிருக்கிறார்கள். அவர்களுள் ஒருவர் பஷீர் அகமது ரஃபீக் சாஹப், இன்னொருவர் ஃபசிலே உமர் மருத்துவமனையின் மகப்பேறு துறையின் டாக்டர் நுஸ்ரத் ஜஹான் சாஹிப். எந்த மனிதர் இவ்வுலகிற்கு வந்தாலும் அவர் இந்த உலகை விட்டு பிரிந்து செல்ல வேண்டியுள்ளது. ஆனால் மார்க்கத்திற்கு தொண்டு செய்யும் வாய்ப்பை அல்லாஹினால் வழங்கப்பட்டவரும், மனித குலத்திற்கு தொண்டு செய்யும் வாய்ப்பு கிடைக்க பெற்றவரும் நற்பேறு பெற்றவர்களாவர். பஷீர் ரஃபீக் ஹான் சாஹப் அவர்கள் பழைய ஊழியரும் ஜமாத்தின் முபல்லிகும் ஆவார். பல்வேறு நிர்வாக பணிகளில் நியமிக்கப்பட்டவர். மிகவும் களங்கமற்ற முறையில் பணியை செய்து வந்தார். இவர் 11 அக்டோபர் 2016 அன்று சுமார் 85 வயதில் லண்டனில் மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். இவர் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் BA படித்தார். ஜியாமத்துல் முபஷிரீனிலும் 1958 ஒருவேளை ஷாஹித் பட்டம் பெற்றிருக்கலாம். இந்த குடும்பம் பழைய அகமதி குடும்பமாகும். இவரது தாயார் ஃபாத்திமா பீவி. இவர் ஹதரத் மசீமது அலி இஸ்லாமுடைய சஹாபியான ஹதரத் மௌலவி முகமது இல்யாஸ் ஹான் சாப் மூத்த மகள் ஆவார்கள். இவரது தந்தையார் பெயர் தானிஷ்மந்த் ஹான் சாப். இவர் 1890 வாக்கில் பிறந்தவர். கனவு மற்றும் ஆன்மீக காட்சிகளை பெறும் மனிதராக இருந்தார்கள். பஷீர் ரஃபி ஹான் சாப் பிறப்பு அகமதியாக இருந்தார். இவரது தந்தை 1921 அகமதியத்தை ஏற்றிருந்தார். இதனால் இவரது ஊர்க்காரர்கள் இவரை ஊரை விட்டு விலக்கி வைத்திருந்தார்கள். இவரது தந்தையாரை குறித்து 4வது கலீஃபத்துல் மசீஹ் ரஹ்மத்துல்லா அவர்கள் ரஃபீக் ஹான் சாபுக்கு எழுதியிருந்தார்கள், உங்களது கடிதம் எப்பொழுதும் உங்களது சான்றோராகிய உமது தந்தையாரை நினைவுபடுத்தி அவர்களுக்காக துவா செய்ய வைக்கிறது என்று அதில் குறிப்பிட்டார்கள். சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடு இல்லாமலும் களங்கமற்ற தூய்மையின் தலையூற்றாகவும் விளங்கினார்கள். இதுவே ஓர் அஹ்மதியின் சிறப்பு தன்மையின் அடையாளமாகும். கூறுகிறார்கள், அவருடன் எனக்கு ஆழிய தொடர்பு இருந்தது. அது பல்வேறு நிலைகளில் துவாவின் வாயிலாகவும் வெளிப்படவும் செய்கிறது. அல்லா தலா அவர்களுக்கும் கருணை காட்டுவானாக. அவரது சந்ததிகளையும் அவரது உண்மையான வாரிசு ஆக்குவானாக. இவரது திருமணம் 1956 சனீமா நாய் சாய்பா என்ற அப்துல் ரஹ்மான் ஹான் சாஹிபுடைய மகளுடன் நடந்தது. இவர்களும் ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாமுடைய சஹாபியான ஹான் அமீருல்லா சாஹிபுடைய மகனாக இருந்தார்கள். இவரது சந்ததிகளுள் 3 மகன்களும் 3 மகள்களும் இருக்கிறார்கள். 1945 ஹான் சாப் தாலிம் இஸ்லாம் ஹைஸ்கூல் காதியானில் சேர்ந்தார். அப்போது அவரது வயது 14 இருந்தது. அந்நாட்களில் ஹதரத் முஸ்லிம் ரதியல்லாஹு அவர்கள் இளைஞர்கள் தமது வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் என்பது குறித்து பேசினார்கள். இந்த வகையில் அந்த ஜும்மா முடிந்ததுமே பல இளைஞர்கள் தமது பெயரை வழங்கினார்கள். அத்தகைய பேறு பெற்ற இளைஞர்களுள் இவரும் அடங்கியிருந்தார். அதற்கு பிறகு அக்காலத்தில் இப்போது போன்ற ஏற்பாடு இருந்ததில்லை. உங்கள் வக்ஃபு அர்ப்பணிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று ஹதரத் முஸ்லிம் மவூத் ரதில்லாஹால் எழுதப்பட்ட கடிதம் இவர்களுக்கு கிடைத்தது. 1947 வரை இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடக்கும் வரை இவரது படிப்பு காதியானில் தொடர்ந்தது. மெட்ரிக் முடித்த பிறகு அல்லது அதற்கு சில காலம் முன்பு தனது வட்டாரத்திற்கு பிரிந்து சென்று விட்டார்கள். காலேஜில் அனுமதி பெற்றவுடன் திடீரென்று ஹதரத்து முஸ்லிம் மவூத் ரதில்லாஹு அவர்களின் பிரைவேட் செக்ரட்டரியின் கடிதம் கிடைத்தது. அதில் முஸ்லிம் மவூத் ரதில்லாஹு கூறியிருந்தார்கள், காதியானின் ஒரு பட்டான் மாணவர் தமது வாழ்வை அர்ப்பணித்திருந்தார். ஆனால் இப்போது அவரது பெயர் என்னவென்று தெரியவில்லை. நாடு பிரிவினையின் காரணத்தினால் ரெக்கார்டுகளும் தொலைந்துவிட்டன, அல்லது அதனை தெரிந்து கொள்ள ரப்பாவில் ரெக்கார்டுகள் இல்லை. 1945 படித்த அந்த மாணவர் யார், வக்ஃபு செய்தவர் என்று தெரிந்து கொள்வதற்கு ரெக்கார்டுகள் இல்லை. தற்செயலாக அவர்களது வீட்டிற்கு அந்த கடிதம் வந்தது. நான் தான் என்று அதில் இவர் எழுதினார். இந்த வகையில் உடனே ரப்பாவுக்கு வருமாறு முஸ்லிம் மாவோது எழுதினார்கள். தாலிம் இஸ்லாம் காலேஜ் லாகூரில் BA படிப்பதற்காக சேருமாறு குறிப்பிட்டார்கள். அப்போது 3வது ஹலிஃபத்துல் மசி அவர்கள் அங்கு பிரின்சிபலாக இருந்தார்கள். கூறுகிறார்கள், 1953 தேர்வுக்காக ஆயத்தமாக கொண்டிருந்த போது திடீரென்று அஹமதியா எதிர்ப்பு குழப்பங்கள் வெடித்தன. இதே நிலையில் இவர் பரீட்சையும் எழுதினார். அந்த பரீட்சையின் முடிவுகள் வெளியான போது எனக்கு மிகவும் பேரதிர்ச்சி ஏற்பட்டது. நான் ஃபெயிலாகியிருந்தேன் என்று கூறுகிறார். கூடவே எழுதியிருக்கிறார், நான் ஃபெயில்தான் ஆகியிருக்க வேண்டுமென்றால் பரீட்சைக்கு முன்பே இறைவன் எனக்கு ஏன் வினாத்தாள்களை காட்டினான். அவ்வாறே அது பரீட்சையில் வரவும் செய்தது. மேலும் 2வது ஹலிஃபத்துல் மசி அவர்களும் மிகவும் வலியுறுத்தி நீங்கள் பாஸ் ஆவீர்கள் என்று கூறியிருந்தார்கள். எனவே எனது ஈமான் இவற்றினால் சற்று அசையத் தொடங்கியது. பத்திரிகைகளில் தேர்வு முடிவுகள் வந்தன. நான் மிகவும் வருத்தத்துடன் அமர்ந்திருந்தேன். எனது தந்தையார் என்ன காரணம் என்று கேட்டார். நான் காரணத்தை கூறினேன், பரவாயில்லை மீண்டும் பரீட்சை எழுது, ஏனென்றால் பஞ்சாபின் குழப்பங்களின் காரணத்தினால் நீ பரீட்சைக்காக சரியாக ஆயத்தம் செய்திருக்க மாட்டீர் என்றார். சில நாட்கள் கழிந்தன. தந்தையார் கூறினார், நான் எப்போது துவா செய்தாலும் எனக்கு பஷீர் அகமது பாஸ் ஆகிவிட்டான் என்ற குரலே கேட்கிறது என்று கூறினார்கள். பிறகு காலேஜின் முடிவை காட்டிய போது அமைதியாகிவிட்டார்கள். சில நாட்கள் கழிந்தன. பிறகும் கூட நீர் பாஸ் ஆகிவிட்டீர் என்றுதான் எனக்கு பதில் வருகிறது என்று கூறினார். கூறுகிறார், ஒரு நாள் தற்செயலாக தபாலில் நிறைய கடிதங்கள் வந்தன. அதில் ஒரு கடிதம் யூனிவர்சிட்டியின் தரப்பிலிருந்து வந்திருந்தது. நான் திறந்து பார்த்தபோது வியந்து போய்விட்டேன். யூனிவர்சிட்டி கூறியிருந்தது, தவறுதலாக உண்மை ஃபெயில் ஆக்கப்பட்டு விட்டது. விடைத்தாள்களை மீண்டும் சரிபார்த்தபோது நீங்கள் பாஸ் ஆக்கப்பட்டுள்ளீர்கள். கூறுகிறார், சில நாட்களுக்கு பிறகு நான் 2வது ஹலிஃபத்துல் மசீஹிடம் சென்றபோது ஹுசூரிடம் எல்லா விஷயங்களையும் கூறினேன். ஹதரத் 2வது ஹலிஃபத்துல் மசீஹ் கூறினார்கள், துவா செய்த பிறகுதான் நீர் பாஸ் ஆவது பற்றி எனக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டிருந்தது. நீர் பாஸ் ஆவீர் என்று நான் உமக்கு தகவல் தெரிவித்தும் விட்டேன். பிறகு ரிசல்ட் வந்தது. இறைவனது வார்த்தை எவர் தடுக்க முடியும்? அவ்வாறெனில் அல்லாஹ் முடிவு செய்து கூறியது வெறும் நகைப்புக்குரியதாயிருக்கும். அல்லாஹ் தஆலா ஹலிஃபத்துல் மசீஹுக்கும் அவருடைய தந்தையாருக்கும் என்ன விஷயத்தை கூறினானோ அதுவே சரியானது என்று பிறகு நிரூபணமானது. அதற்கு பிறகு ஜாமி அஹமதியாவில் நுழையுமாறு ஹதரத் முஸ்லிம் மவூத் கூறினார்கள். பட்டம் பெறுங்கள், தபலீக் மைதானத்தில் உண்மை அனுப்ப வேண்டும் என்பது எனது விருப்பமாகும் என்றார்கள். கூறுகிறார், எனது கிளாஸுக்கு ஒரு பிரத்யேக கௌரவமும் கிடைத்திருந்தது. ஜாமியாவுக்கு 2வது ஹலிஃபத்துல் மசீஹ் அவர்களும் சில முறை வந்திருக்கிறார்கள். பல்வேறு கல்விகளில் திறன் பெறுவதற்கான வழிமுறைகளை கவனமூட்டி வந்தார்கள். ஒவ்வொரு மாணவரும் ஒரு நூலகம் உருவாக்க வேண்டும், நூல்களை வாங்கும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று இரண்டாவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் சிறப்பாக கவனம் ஓட்டினார்கள். இதனை ஒவ்வொரு மாணவரும் நினைவில் கொள்ள வேண்டும். உலகில் உள்ள எல்லா ஜாமியா மாணவர்களும் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களும் தமக்கென ஒரு நூலகம் உருவாக்க வேண்டும். கடந்த நாட்களில் முரப்பிகளின் மீட்டிங் இருந்தது. அங்கும் நான் அவர்களிடம் இதனை கூறினேன். முரப்பிகளுக்கென்று சொந்த நூலகம் இருக்க வேண்டும். ஜமாத் நூலகத்தை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடாது. கூறினார்கள், ஜாமியத்துல் முபஷிரீனுடைய கல்வியகம், அதிலிருந்து ஷாஹித் பட்டம் பெற்று வக்காலத்து தஃப்சீரில் வந்துவிட்டேன். மிர்சா முபாரக் அஹமது சாப் வக்கீலு தஃப்சீர் ஆக இருந்தார்கள். அவர்கள் என்னை இரண்டாவது கலீஃபத்துல் மஸீஹிடம் இட்டுச் சென்றார்கள். அன்னார் கூறினார்கள், இவரை பிரிட்டனுக்கு அனுப்ப வேண்டும். கூறுகிறார்கள், பிரிட்டனுக்கு செல்வதற்காக வக்கீலு தஃப்சீர் அவர்கள் என்னை இரண்டாவது கலீஃபத்துல் மஸீஹிடம் அழைத்துச் சென்றார்கள். அவர்களிடமிருந்து விரிவான வழிகாட்டல்களை எழுதி வாங்கிக் கொண்டார்கள். இரண்டாவது கலீஃபத்துல் மஸீஹ் துஆ செய்து விடை கொடுத்தார்கள், கட்டி தழுவினார்கள். 1959 பிரிட்டன் சென்றடைந்தார். லண்டனில் மஸ்ஜித் ஃபசிலுடைய நாயிப் இமாமாக தமது சேவையை தொடங்கினார். கூறுகிறார், 1959 பிரிட்டனுக்கு செல்ல முற்படும் பொழுது மௌலானா ஜலாலுதீன் ஷா ஷம்ஸ் அவர்களிடம் சென்று சில அறிவுரைகளை வழங்குமாறு விண்ணப்பித்தார்கள். மௌலானா ஜலாலுதீன் ஷா ஷம்ஸ் அவர்கள் மிக நீண்ட காலம் மஸ்ஜித் ஃபசல் லண்டனில் இமாமாக இருந்தார்கள். அன்னார் கூறினார்கள், நான் உமக்கு ஓர் அறிவுரை ஒன்று தருகிறேன். நான் அதிலிருந்து என் வாழ்நாள் முழுவதும் பெரும் பயனடைந்தேன் என்று இவர் கூறுகிறார். ஷம்ஸ் சாப் கூறினார்கள், நான் சிரியா நாட்டில் முபல்லிக்காக இருந்தேன். என் மூலமாக வசதியான குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் முனிருல் ஹசனி சாஹப் பயிர் செய்தார். இவரும் பழைய களங்கமற்ற அகமதியாக இருந்தார். அதன் பிறகு சிரியாவில் ஜமாத் பரவியது. கூறுகிறார், நாளுக்கு நாள் அவரது உணர்வும் எழுச்சியும் வளர்ந்தது. முனீருல் ஹொஸ்னி சாஹாப் தினமும் அசருக்கு பிறகு மிஷன் ஹவுஸுக்கு வருவார். தினமும் அப்போது சிரியாவில் மிஷன் ஹவுஸ் இருந்தது. அப்போது கட்டுப்பாடுகள் இருந்ததில்லை. ஷம்சு சாஹாப் கூறுகிறார், அவர் எனக்காக மிகவும் ஆர்வத்துடன் உணவு தயாரிப்பார். என்னை மிகவும் வற்புறுத்துவார். நாங்கள் இருவரும் உணவு உண்போம். ஒரு நாள் நாங்கள் உணவு உண்பதற்காக அமர்ந்த போது நான் முனீருல் ஹுசைனி சாஹிபிடம் இன்று குழம்பில் உப்பு அதிகமாகிவிட்டது என்று கூறினேன், இனி எச்சரிக்கையாக இருங்கள் என்றேன். முனீருல் ஹசனி சாப் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார்கள். பிறகு கூறினார்கள், மௌலானா சாப், உங்களுக்கு தெரியும் எனது வீட்டில் பணி செய்வதற்கு பல ஊழியர்கள் இருக்கிறார்கள். இவர் பெரும் செல்வந்தர். எந்த அளவுக்கென்றால், நான் வீட்டிற்கு சென்றால் எனது காலணியின் கயிறுகளை கூட ஓர் ஊழியர் வந்து அவிழ்த்து விடுவார். எனது வீட்டில் நான் ஒரு கோப்பை தேநீர் கூட நானாக தயாரித்ததில்லை. நான் இங்கு வந்து உங்களுக்காக உணவு தயாரிக்கிறேன் என்றால் அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்காகவே செய்கிறேன். பிறகு நான் எங்கே குழம்பு தயார் செய்வது எங்கே? எனவே எனது குழம்பு தயாரிப்பில் மசாலா குறைவாகவோ அதிகமாகவோ ஆகிவிட்டால், தவறு நேர்ந்துவிட்டால் மன்னித்துக் கொள்ளுங்கள். சமையல் செய்வது என் பணி அல்ல. இந்த சம்பவத்தை கூறிவிட்டு மௌலவி ஷம்ஸ் சாஹப் கூறினார்கள், இந்த சம்பவத்திலிருந்து நான் கற்ற பாடமாவது, முபல்லிகமார்களுக்கு அன்பர்கள் மகிழ்ச்சியுடன் சேவை செய்யும் பொழுது நமக்காக செய்யவில்லை, அல்லாஹ்வின் திருப்திக்காகவும் அஹ்மதியா இயக்கத்தின் மீதுள்ள அன்பினாலும் செய்கிறார்கள். எனவே அதனை எப்பொழுதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உங்களுக்கு எவ்வளவு சேவை செய்தாலும் அது நம்மீது காட்டப்பட்ட கருணையாகும். அதில் தவறு நிகழ்ந்தால் அதனை குறை கூற நமக்கு உரிமை இல்லை என்பதே அப்பாடமாகும். எவ்வாறு இருப்பினும் மிக மிக பற்றுடன் நிறைந்த மக்களை அல்லா தாலா ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய ஜமாத்திற்கு வழங்கியுள்ளான். அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து இதுவரை வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கூறுகிறார், 1964 கண்ணியத்திற்குரிய சௌத்ரி ரஹமத் ஹான் சாப் லண்டன் பள்ளியின் இமாமாக இருந்தார்கள். நோயினால் திரும்பிச் சென்றார்கள். இவர்கள் மஸ்ஜித் ஃபசலின் இமாமாக நியமிக்கப்பட்டார்கள். 1960 பஷீர் ரஃபீக் சாப் முஸ்லிம் ஹெரால்டு என்ற ஆங்கில பத்திரிகையை தொடங்கினார்கள். முதலில் அது 10 பக்கங்களை கொண்டதாக இருந்தது. அவரே எடிட்டராகவும் இருந்தார். பிற வேலைகளையும் தாமே செய்து வந்தார். 1962 ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிபுடைய தூண்டுதலுக்கு ஏற்ப அக்பார் அஹமதியா என்ற பெயரில் 15 நாள் பத்திரிகை ஒன்று தொடங்கினார்கள். அன்னார் கூறுகிறார்கள், இந்த பத்திரிகையை தொடங்கியவனும் நான் தான். நீண்ட காலமாக எடிட்டராக இருக்கும் வாய்ப்பும் பெற்றேன். தொடர்ந்து முறைப்படி அதில் கட்டுரைகள் எழுதும் வாய்ப்பும் கிடைத்தது. மிக பெரும் அறிவு வாய்ந்த மனிதராக இவர் இருந்தார். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் தொடங்கிய ரிவ்யூ ஆஃப் ரிலிஜனின் ஆசிரியர் ஆக இருக்கக்கூடிய கண்ணியமும் இவருக்கு கிடைத்திருந்தது. ஹதரத் மூன்றாவது ஹலீஃபத்துல் மசீஹ் அவர்கள் 1967 இருந்து தனது ஹிலாபத் காலத்தில் ஐரோப்பாவிற்கு 8 முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார்கள். அவற்றுள் 7 சுற்றுப்பயணங்களில் மௌலானா பஷீர் ரஃபீக் சாப் 3வது ஹலீஃபத்துல் மசீஹின் பயணக்குழுவில் இடம்பெற்றிருந்தார். இருமுறை சுற்றுப்பயணத்தில் பிரஸ் செக்ரட்டரியாகவும் பணி செய்யும் வாய்ப்பு பெற்றார். 1970 பாகிஸ்தான் திரும்பி வந்தபோது 3வது ஹலீஃபத்துல் மசீஹின் பிரைவேட் செக்ரட்டரியாகவும் நியமிக்கப்பட்டார். 1971 மீண்டும் லண்டன் வந்தார். இமாமாக தமது பணியை மீண்டும் தொடர்ந்தார். 1976 3வது ஹலீஃபத்துல் மசீஹுடன் அவர்களது பிரைவேட் செக்ரட்டரியாக அமெரிக்கா கனடா சுற்றுப்பயணங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றார். 1978 மே மாதம் 3வது ஹலீஃபத்துல் மசீஹ் அவர்கள் சிலுவையிலிருந்து விடுதலை என்ற சர்வதேச கான்பரன்ஸில் கலந்து கொள்வதற்காக லண்டன் சென்றிருந்த போது அதன் ஏற்பாடுகளை முழுமையாக செய்வதற்காக அஹமதியா ஜமாத் பிரிட்டனின் ஜமாத் மக்கள் இரவும் பகலும் ஒன்றாக்கி பிரிட்டனின் ஜமாத் செயற்குழுவினர் பணி செய்தார்கள். டீம் ஒர்க்கின் மிக உயரிய முன்மாதிரி காட்டினார்கள். இது இவரது ஒரு மகத்தான பணியாக இருந்தது. 1964 முதல் 1970 வரையும் பிறகு 1971 1979 வரையும் இமாம் மஸ்ஜித் லண்டனாக இருந்தார்கள். முஸ்லிம் ஹெரால்டு பத்திரிகையின் நிறுவனர் மற்றும் ஆசிரியராக 1961 வரையும் 3வது ஹலீஃபத்துல் மசீஹின் பிரைவேட் செக்ரட்டரியாக 1970-71 வரையும் இருந்தார்கள். பிறகு நவம்பர் 85 வக்கீலு திவான் தஹரீக்கே ஜதீதாக நியமிக்கப்பட்டார்கள். வக்கீலு தஃப்சீர் ரப்வாவாக 82-85 வரையும் அடிஷனல் வக்கீலு தஃப்சீர் ரப்வாவாக 83-84 வரையும் அடிஷனல் வக்கீலு தஸ்னீஃப் லண்டனாக 1987 முதல் 1997 வரையும் எடிட்டர் ரிவ்யூ ஆஃப் ரிலிஜனாக 1983-1985 வரையும் சேர்மன் போர்ட் ஆஃப் எடிட்டர் ரிவ்யூ ஆஃப் ரிலிஜனாக 1988 முதல் 1995 வரையும் மெம்பர் சதர் அஞ்சுமன் அஹமதியா பாகிஸ்தானாக 1971 முதல் 1985 வரையும் மார்க்க தீர்ப்பு வழங்கும் கமிட்டியின் உறுப்பினராக 1971 முதல் 1973 வரையும் கசா போர்டின் மெம்பராக 1984 முதல் 1987 வரையும் இருந்தார்கள். இது தவிர சில உலகியல் தொண்டுகள் செய்யும் வாய்ப்பும் இவருக்கு கிடைத்திருந்தது. மெம்பர் மற்றும் வைஸ் பிரசிடென்ட் ரோட்டரி கிளப் வோர்ட்ஸ்வர்த் ஆகவும் பிறகு பிரசிடென்ட் ரோட்டரி கிளப் ஆகவும் நியமிக்கப்பட்டார்கள். 1968 லைபீரியாவின் நாட்டு அதிபர் ஜனாப் டஃப்மேனின் சிறப்பு அழைப்பின் பேரில் லைபீரியா சென்றார். லைபீரியாவின் சிறப்பு விருந்தினராக போற்றப்பட்டார். இவரது மகன் எழுதுகிறார், மிகவும் முறைமையுடன் தஹஜ்ஜுத் தொழுவார், மிகவும் கவனத்துடன் துஆ செய்வார். எவரது பெயரும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அவரது பெயரை சொல்லி துஆ செய்வார். அதிகமாக தரூத் ஓதுபவரும் சந்தாவை பற்றி எமக்கு அதிகமாக தெளிவுபடுத்துபவருமாக இருந்தார்கள். இவரது சகோதரர் கர்னல் நசீர் இவரது வாழ்க்கை சம்பவங்களை எழுதியிருக்கிறார்கள். அதனை நான் சுருக்கமாக கூறினேன். அவர் விரிவாக எழுதியிருக்கிறார். இரண்டாவது கலிபத்துல் மசீ அவர்கள் அவரை அழைத்த போது இவர் லா காலேஜில் சேர்ந்திருந்தார். இவரது தந்தையாருக்கு கலிபத்துல் மசீகிடமிருந்து இவரை அனுப்புமாறு கடிதம் வந்தபோது, நான் வக்கீலுக்கு படித்துவிட்டு ஜமாத்திற்கு மிக சிறந்த தொண்டு செய்ய முடியும் என்று கூறினார். இரண்டாவது கலிபத்துல் மசீ அதற்கு பதிலாக, எமக்கு மார்க்க வக்கீல்கள் தேவை, உலகியல் வக்கீல்கள் அல்ல. உலகியல் பதவி செல்வத்தை உலகில் பார்க்க விரும்பினால் அவை அனைத்தையும் அல்லா தலா உமக்கு வக்ஃபின் பர்க்கத்தினால் வழங்குவான் என்று எழுதினார்கள். கூறுகிறார், தந்தையார் அக்கடிதத்தை எனது சகோதரரிடம் தந்தபோது எந்த கேள்வியும் கேட்காமல் அந்த கடிதத்தை படித்ததும் தமது சாமான்களை எடுத்துக்கொண்டு ரப்பாவிற்கு போய்விட்டார். பிறகு அல்லாஹ் எவ்வாறு அந்த வார்த்தையை கூட நிறைவேற்றினான் பாருங்கள். வக்கீலாகியிருந்தால் உலகியல் வக்கீலாக இருப்பார். பிறகு அவருக்கு உலகியல் கண்ணியமும் கிடைத்தது, மார்க்க சேவைக்கான வாய்ப்பும் கிடைத்தது. இவரது சகோதரர் எழுதுகிறார், இரண்டாவது கலிபத்துல் மசீஹ் கூறிய அனைத்தும் இவருக்கு வக்ஃபின் பர்க்கத்தால் கிடைத்தது. பதவியும் கிடைத்தது, கண்ணியமும் கிடைத்தது, பிரபல்யம் கிடைத்தது, இவை எல்லாம் கிடைத்தன. அல்லா தாலாவின் அருளால் முழுமையான வாழ்க்கையை பெற்றார்கள். ஹிலாபத்துடன் இவருக்கு மிகவும் விசுவாசமான தொடர்பு இருந்தது. இவருக்கு இருதய பிரச்சனை இருந்தது, இருதய அறுவை சிகிச்சையும் நடந்தது. முற்றிலும் நம்பிக்கையில்லாத நிலை ஏற்பட்டது. அல்லாஹ் பிறகு புதிய வாழ்க்கை ஒன்றை இவருக்கு வழங்கினான். இந்த நோயினால் மிகவும் பலகீனம் ஏற்பட்டது. மிகவும் முறைப்படி எனக்கு கடிதம் எழுதி வந்தார். தனது பற்றையும் களங்கமின்மையையும் வெளிப்படுத்தி வந்தார். எங்கெல்லாம் எந்த விழாக்களில் நான் கலந்து கொள்வதாக அவருக்கு தெரிய வந்தாலும் அங்கு கண்டிப்பாக வந்து விடுவார். பிறகு வாக்கர் வைத்துக் கொண்டு எப்படியாவது ஜும்மாவுக்கும் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்வதை பார்த்துள்ளேன். நடந்து வருவார்கள். அல்லாஹ் தஆலா இவருக்கு மஃபிரத் மற்றும் ரஹ்மத்தின் நடைமுறையை காட்டுவானாக. இவரது தகுதியை உயர்த்துவானாக. இவரது சந்ததிகளுக்கும் களங்கமின்மை மற்றும் பற்றுடன் ஜமாத்துடன் தொடர்பு வைக்கவும் அவரை அடியொற்றி நடக்கவும் வாய்ப்பு தருவானாக. இரண்டாவது ஜனாசாவாக நான் குறிப்பிட்டது, நான் கூறியது போன்று கண்ணியத்திற்குரிய நுஸ்ரத் ஜஹான் மாலிக் சாஹிபா உடையது. இவர் மௌலானா அப்துல் மாலிக் ஹான் சாஹிபுடைய மகளாக இருந்தார். 11 அக்டோபர் 2016 அன்று லண்டனில் வஃத் ஆகிவிட்டார்கள். இன்னா இல்லாஹி வைன்னா இலஹி ராஜூன். இவர்கள் ரப்வாவில் இருந்தார்கள், ஆனால் பிரிட்டன் நேஷனல் ஆக இருந்தார்கள். ஒவ்வொரு வருடமும் வருவார். தமது தொழிலில் திறமையை வளர்ப்பதற்காகவும் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு செல்வார்கள். சில காலமாக நோயுற்றிருந்தார்கள், சிகிச்சையும் பெற்று வந்தார்கள். எனவே சிகிச்சைக்காக இங்கு இருந்தார். UK மாநாட்டிற்கு பிறகு இவருக்கு திடீரென செஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆனது. வளர்ந்து கொண்டே சென்றது. நுரையீரல் வேலை செய்வதை நிறுத்திவிட்டது. ஆனால் அல்லாஹ் அருள் புரிந்தான், கணிசமான குணம் கிடைத்தது. டாக்டர்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தனர். மீண்டும் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டால் தப்பிப்பது கஷ்டம் என்ற ஆபத்தும் கூடவே இருந்தது. அல்லாஹ்வின் நீதியாக இருந்தது. ஒரு நாள் திடீரென்று தாக்குதல் ஏற்பட்டது. நோயுற்ற சில மணி நேரத்துக்குள் வஃத் நிகழ்ந்தது. இவர் 15 அக்டோபர் 1951 கராச்சியில் பிறந்தார். டாக்டர் நுஸ்ரத் ஜஹான் சாஹிபாவுடைய தந்தையார் அப்துல் மாலிக் சாப் பழைய ஜமாத்து தொண்டராக இருந்தவர். ஹான்ஃபார் அலி ஹான் சாஹிபுடைய மகனாக இருந்தார். இவரது சொந்த ஊர் நாசியாபாத், பஜ்னூர் மாவட்டம். இது UPயில் உள்ளது. இவர், அதாவது டாக்டர் நுஸ்ரத் ஜஹான் சாஹிபாவுடைய தந்தை வழி பாட்டனார், ஹஜரத் மசீமோத் அலி இஸ்லாமிடம் 1900 கடிதம் மூலம் பயஸ் செய்தார். பிறகு 1903 ஹஜரத் அக்தஸ் மசீமோத் அலி இஸ்லாமுடைய சமூகத்தில் வருகை தந்தார். சந்திக்கும் பேறு பெற்றார். ஹஜரத் மௌலானா ஹான் ஜுல்ஃபிகார் அலி ஹான் சாப் கோஹர் ஹஜரத் மசீமோத் அலி இஸ்லாமுடைய விருப்பத்திற்கு ஏற்ப தனது மகனை சிறு வயதிலேயே மார்க்கத்திற்காக வக்ஃபு செய்தார். 1911 இவர் பிறந்தார். ஆனால் பிறப்பதற்கு முன்பே வக்ஃபு செய்யப்பட்டார். மௌலானா மதரசா அஹமதியாவில் சேர்ந்த பிறகு பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் இருந்து 1932 மௌலவி ஃபாசில் முடித்தார். அதற்கு பிறகு இவருக்கு மிக நல்ல பணியும் கிடைத்தது. ஆனால் மௌலவி அப்துல் மாலிக் சாஹாபுடைய தந்தையார் கூறினார், எழுதியிருக்கிறார், நீ உலகை சம்பாதிப்பதற்காக நான் உன்னை படிக்க வைக்கவில்லை, நம்மில் சிலர் மார்க்கத்தையும் சம்பாதிக்க வேண்டும். இந்த கடிதம் கிடைத்ததும் மௌலானா அப்துல் மாலிக் சாப் பணி துறந்து காதியான் திரும்பி வந்து முபல்லி கிளாஸில் திரும்ப இணைந்தார். இந்த பற்றுறுதியின் உணர்வுதான் டாக்டர் நுஸ்ரத் ஜஹானிடமும் இருந்தது. இவர் UKவில் கல்வி கற்றார். அதற்கு முன் பாகிஸ்தானில் MBBS பாஸ் செய்தார். UKவில் ஸ்பெஷலைஸ் செய்தார். எங்கு சென்றாலும் இவர் தினசரி லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஆனால் மார்க்க தொண்டிற்காக, மனிதகுலத்தின் சேவைக்காக சின்னஞ்சிறு ஊராகிய ரப்வாவில் வந்து குடியேறினார். அப்போது அங்கு ஆஸ்பத்திரி தேவையாக இருந்தது, அதனை நிறைவேற்றினார். பிறகு வாழ்நாள் முழுவதும் தன்னலமற்று அந்த சேவையின் உச்ச நிலையை அடைந்திருந்தார். இவரை பற்றி பலர் என்னிடம் தமது உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அனைத்தையும் எடுத்துக் கூறுவது சிரமம். சிலவற்றை நான் மேற்கொண்டு எடுத்துக் கூறுகிறேன். இவரது ஒரே மகள் ஆயிஷா நுஸ்ரத் இப்போது அவர் UKவில் இருக்கிறார். அவருடன் அவரது 4 குழந்தைகள் இருக்கிறார்கள். நான் கூறியது போன்று டாக்டர் சாஹிபா MBBS படித்தது ஃபாத்திமா மெடிக்கல் காலேஜ் பாகிஸ்தானில். பிறகு இங்கிலாந்தில் RCOG என்ற மகப்பேறுவில் ஸ்பெஷல் கோர்ஸ் செய்தார் ராயல் காலேஜ் ஆஃப் ஜினாகாலஜி என்ற காலேஜில். 1985 ஃபஸ்லே உமர் மருத்துவமனையில் தமது பணியை தொடர்ந்தார். 20 ஏப்ரல் 1985 இருந்து இப்போது வரை பணி செய்து வந்தார். நான் கூறியது போன்று நோயுற்றும் இருந்தார். கல்லீரலில் நோய் இருந்தது. இங்கு சிகிச்சை பெறுவதற்காக 5 ஏப்ரல் அன்று இங்கு வந்திருந்தார். லண்டனில் சிகிச்சை நடைபெற்றது. அல்லாஹின் அருளால் சிகிச்சை வெற்றிகரமாகவும் நடந்தது. பிறகு இவருக்கு செஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆனது. மாநாட்டிற்கு பிறகு அது திரும்ப ஓரளவுக்கு சரியாகிவிட்டதாக தோன்றியது. பிறகு திடீரென்று தாக்குதல் ஏற்பட்டது. இவரது மருமகன் மக்பூல் பஷீர் சாப் கூறுகிறார், இறைவன் மீது அளவற்ற தவக்குள் இருந்தது. இவர்களுக்கு வணக்க வழிபாடுகளில் ஆர்வம், திருக்குரான் ஓதுவதில் ஆர்வம், ஹிலாஃபத்துடன் ஆழிய பற்று இருந்தது. முழுமையாக மனப்பூர்வமாக ஹிலாஃபத்திற்கு கட்டுப்பட்டார். படைப்பிடங்களுக்கு சேவை, அவர்களுக்கு நிவாரணம், நிம்மதி வழங்குதல் இவரிடம் முன்னுரிமை பெற்றிருந்தன. இவர் கூறிய விஷயங்களை எனது சொந்த அனுபவம் மூலமாகவும் சாட்சி கூறுகிறேன். கூறப்பட்டவை எதுவும் மிகையாக கூறப்பட்டவை அல்ல. உண்மையிலேயே அவரிடம் இப்பண்புகள் இருந்தன. ஒவ்வொரு சிகிச்சைக்கும் முன்பும் துவா செய்வார். தினமும் சதக்கா கொடுப்பார். ரப்வாவில் இருந்த பெரியவர்களிடம் தினமும் துவாவுக்காக கூறுவார். வழியில்லாத நோயாளிகளுக்கு சொந்த செலவில் சிகிச்சை செய்விப்பார். ஜமாத் பணத்தை பற்றி மிகவும் கவனம் இருந்தது. ஜமாத்திற்கு குறைந்த அளவு செலவே ஏற்பட வேண்டும் என்ற கவனம் இருந்தது. ஜமாத்தின் 1 ரூபாய் கூட வீணாக கூடாது என எண்ணினார். கூறுகிறார், நான் லாகூரில் ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரியில் பணி செய்தேன். என்னிடம் அவர், இன்ன பொருளை என்ன கம்பெனியிலிருந்து என்ன விலைக்கு வாங்கினீர்கள், இந்த மருந்தை என்ன விலைக்கு எந்த கம்பெனியில் வாங்கினீர்கள் என்று கேட்பார். அது பொருத்தமானதாக இருந்தால் ஃபஸ்லே உமர் ஆஸ்பத்திரிக்காகவும், எது குறைந்த விலையிலும் தரமானதாகவும் கிடைக்குமோ அதனை வாங்குவார். பெற்றோரிடம் மிகவும் அன்பு இருந்தது. இவரது தாயாருக்கு நீண்டகால நோய் இருந்தும் மிகவும் தொண்டு செய்தார். தனது கடமையை ஆற்றினார். தாயாருக்கும் தொண்டு செய்தார். தனது நோயின் நிலையிலும் இங்கு மிகவும் மகிழ்ச்சியுடன் கிடைத்தார். இறுதி நோயின் போது ஆஸ்பத்திரியில் சுமார் 2 மாதங்கள் இருந்தார். அப்போது திலாவத் குரான் ஓதி காட்டுமாறு கூறி வந்தார். வீட்டில் குழந்தைகளை தொழுமாறும் குரான் ஓதுமாறும் கவனம் ஊட்டி வந்தார். ஏதாவது நல்ல விஷயத்தை, குரான் ஓதுவதை குழந்தைகளிடம் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைந்து அன்பளிப்பு வழங்குவார், துவா செய்வார். முபஷீர் சாப் கூறுகிறார், எனது மகள் 12 வயது ஆகிறது. அவளை தலையை மூடுமாறும் பர்தாவை பேணுமாறும் வலியுறுத்தினார். ஹதரத் அம்மாஜான் மற்றும் பிற பெரியவர்களை சான்று காட்டி சிறிய ஆனால் முக்கியமானவற்றை சம்பவங்களாகவும் உதாரணங்களின் வடிவிலும் கூறுவார். தாமும் பர்தாவை மிகவும் பேணுபவராக இருந்தார். பெற்றோர் பெரியவர்கள் தமது மக்களுக்கு போதனைகளை செய்து வர வேண்டும். பர்தா பற்றிய தயக்கம் இளம் பெண்களிடம் இல்லாமல் போய்விடும். பிறகு டாக்டர் நுஸ்ரத் இம்சுகா சாஹிபா கூறுகிறார், டாக்டர் நுஸ்ரத் ஜஹான் சாஹிபாவுடன் எனக்கு 18 வருட தொடர்பு இருந்தது. எனது ஹோம் ஜாப் முடிந்ததும் நாங்கள் இருவரும் சேர்ந்து பணியாற்றுவோம். எனது முழு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்கும் டாக்டர் சாஹிபா தான் தந்தார்கள். அவர் தகுதி வாய்ந்த ஆசிரியராக இருந்தார்கள். வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் எங்களுக்கு அவரிடமிருந்து வழிகாட்டல் கிடைத்து வந்தது. உறுதியானவரும் முழுமையானவருமாக இருந்தார். இறைவன் அவரை அசாதாரண திறமைகளை வழங்கி சிறப்பித்திருந்தான். அவர் ஒரு கட்டுப்பாடு உள்ள அனுதாபமிக்க மகளாகவும் கருணை கொண்ட தாயாகவும் இருந்தார்கள். ஒரு ஒழுக்கமுள்ள ஆசிரியராக இருந்தார்கள். பரிவு காட்டும் சகோதரியாகவும் இருந்தார்கள், தோழியாகவும் இருந்தார்கள். கூறுகிறார், இவரது வாழ்வு முழுவதும் தியாகத்தால் நிரம்பியுள்ளது. ஜமாத் பணிகளுக்காக தமது சொந்த வேலைகளை மிகவும் பின்னால் விட்டுவிட்டார். அவரது முக்கியத்துவங்கள் சாதாரண மனிதர்களை விட்டும் மிகவும் வேறுபட்டதாக இருந்தது. கூறுகிறார், எனக்கு இரு குழந்தைகள் இருக்கிறார்கள். ஒன்று எனது மகள், மற்றொன்று எனது துறை. எப்போதும் தனது துறையின் முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்து வந்தார். நோயாளிகளுக்காக எப்போதும் செயலார்வத்துடன் இருந்தார். குறிப்பாக ஜமாத் ஊழியர்கள் ஏழை ஊழியர்களுக்காக மிகவும் கவனம் செலுத்துவார். மீண்டும் மீண்டும் போன் செய்து அவர்களது நோயை பற்றி விசாரிப்பார். எவரது மனைவியாவது நோயுற்றார் என்றால் அவரது நோய் குறித்து விசாரிப்பார். தன் கீழ் பணியாற்றுபவர்களுடன் அன்புடன் நடந்து கொள்வார். எவரிடமாவது அதிகம் வேலை வாங்க நேரிட்டால், ஏதாவது ஒரு நோயாளியின் காரணத்தினால் அதிக வேலை பழு ஏற்பட்டால் வீட்டிலிருந்து அவர்களுக்காக உணவை அனுப்பி வைப்பார். ஒரு சிரமமான வேலையில் அவர்களுக்காக உதவி செய்ய முயற்சி செய்வார். ஹிலாபத்துடன் இவருக்கு ஆழிய தொடர்பு இருந்தது. இதனை ஒவ்வொருவரும் எழுதியிருக்கார்கள். இதுவே உண்மையும் ஆகும். பெரும் அசாதாரண தொடர்பு இருந்தது. கூறுகிறார், கடந்த வருடத்திலிருந்து என்னை ஒவ்வொரு விஷயத்திலும் இணைத்துக் கொண்டார். ஒவ்வொரு முக்கிய விஷயத்திலும் என்னை உடன் வைத்துக் கொண்டார். எல்லா வகையிலான மகப்பேறு அறுவை சிகிச்சையும் எனக்கு கற்றுத்தந்தார். அதுவும் எனக்கு காலம் மிக குறைவாகவே உள்ளது என்று அவர் உணர்த்துவதை வெளிப்படுத்தியது. கூறுகிறார், நான் நினைத்தும் பார்த்ததில்லை இதற்கு என்ன பொருள் என்று. ஏனெனில் அவர் மிகவும் ஆக்டிவாக இருந்தார். அவரது மரணத்திற்கு பிறகுதான் அவருக்கு பிடித்தமானதாக இருந்த தெரிய வந்தது. கூறுகிறார், அவர் விட்டுவிட்டு போய்விட்டார். ரப்பாவாசிகள் மீது மிக பெரும் உபகாரம் செய்துள்ளார். ஒவ்வொரு கண்ணும் இன்று கண்ணீர் வடிக்கிறது. ஒவ்வொரு உள்ளமும் வேதனைப்படுகிறது. நிறைய கடிதங்கள் எனக்கு வந்துள்ளன, எழுதியிருக்கிறார்கள். இது பெரும் உண்மையுமாகும். டாக்டர் அமதுல் ஹை சாஹிபா, இவர் கானாவில் நமது மருத்துவமனையின் டாக்டர். இவர் எழுதியிருக்கிறார், நானும் எனது ஆரம்ப ட்ரைனிங்கை டாக்டர் நுஸ்ரத் ஜஹானிடமிருந்து பெற்றேன். நான் கானா சென்றபோது தொடர்ந்து வாட்ஸ்ஆப் இமெயில் மூலமாக தொடர்பு கொண்டிருந்தார். மகப்பேறுவில் ஏதாவது பிரச்சனை என்றால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியுடன் பதில் சொல்வார், வழிகாட்டல் வழங்குவார். ஒவ்வொரு சிக்கலான நிலையிலும் காலத்தின் ஹலீஃபாவிடம் துவாவுக்காக எழுதுங்கள் என்று கூறுவார். பிறகு கூறுகிறார், நான் டாக்டர் சாஹிபாவுடன் பணி செய்த போது சிறு சிறு விஷயங்களிலும் கவனம் செலுத்துவார். கூறுகிறார், அதிகம் லைட் எரிவதை பார்த்தால் அணைப்பார். ஜமாத் பைசா காரணமில்லாமல் ஏன் வீணாக போக வேண்டும் என்பார். பிறகு திருமணமானவருக்கு திருமணத்தை நிலைத்திருக்க செய்வதற்கு கவனம் ஊட்டுவார். இரத்த பந்தம் முறியாது, ஆனால் கணவன் மனைவி பந்தம் அன்பு நேசம் இல்லாமல் நிலைத்திருக்க முடியாது என்று கூறுவார். நல்ல ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். ஒவ்வொரு திருமண ஜோடிகளும் அதன்படி அமல் செய்ய வேண்டும். கூறுகிறார், மருத்துவமனையில் கடந்த நாட்களில், அதாவது லண்டன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவிருந்த 2 நாட்கள் முன்பு எனக்கு போன் செய்தார். ரப்வாவில் புது மகப்பேறு தியேட்டர் கட்டப்பட்டுள்ளது. நான் சென்று பார்க்க முடியுமா இல்லையா தெரியவில்லை. நானும் அவர்களிடம் கூறினேன், நாசிர் ஆலா மூலமாக அதனை திறந்து வையுங்கள் என்று வழிகாட்டல் அனுப்பினேன். ஏனெனில் தனிநபர்களால் ஜமாத்து பணிகள் நிற்காது. டாக்டர் நூரி சாப் என்ற ரப்வாவின் தாகிர் ஹார்ட் ஆஸ்பத்திரியினுடைய இன்சார்ஜ் கூறுகிறார், கடந்த 9 வருடங்களை விட அதிக காலம் நுஸ்ரத் சாஹிபா டாக்டர் அவர்களுடன் பல்வேறு ஃபஸ்லே உமர் ஆஸ்பத்திரியின் சுபைதா பாணி விங் மற்றும் தாகிர் ஹார்ட் இன்ஸ்டிடியூஷனில் பணி செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. அவரிடம் காணப்பட்ட சிறப்புகள் இக்கால டாக்டர்களிடம் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. மிகவும் நல்லவரும், துவா செய்பவரும், நல்லொழுக்கம் உள்ளவரும், இறை அச்சம் உள்ளவரும், தனது நோயாளிக்காக துவா செய்பவரும், வர்தாவை நுட்பமான முறையில் அனுசரிப்பவரும், திருக்குரானில் பரந்த அறிவு கொண்டவரும், ஹசரத் நபீல் நாயகம் சல்லாஹு அலி செல்லம் மற்றும் ஹசரத் மசீ மோது அலி இஸ்லாமுடைய முன்மாதிரியின்படி அமல் செய்பவருமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். யூகேவிலும் படித்திருந்தார். கூடுதல் அறிவுக்காக இங்கு வந்து படித்தும் இருக்கிறார். முழுமையாக நிகாபை பர்தா செய்திருந்தார். முழு புர்கா அணிந்திருந்தார். எந்த காம்ப்ளெக்ஸும் எப்போதும் அவரிடம் இருந்ததில்லை. எல்லா வேலைகளையும் பர்தாவுக்குள் இருந்தவாறே செய்தார். பர்தா போட்டுக்கொண்டு பணி செய்ய இயலாது என்று சாக்கு போக்குகளை கூறக்கூடிய இளம் பெண்களுக்கு அவரிடம் ஒரு முன்மாதிரி இருந்தது. பிறகு கூறுகிறார், தனது தொழிலில் மிக திறமை மிக்கவராக இருந்தார். நவீன தொழில்நுட்பங்களில் வந்த கல்விகளையும் அறிந்திருந்தார். தமது அறிவை புதிய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப அதிகரித்தவாறு பணி செய்தார். பணி செய்யும் பொழுது நேரத்தை பொருட்படுத்தியதில்லை. கிடைத்த வசதிகளில் இருந்து அனுமதிக்கப்படாத பயன் அடைந்ததில்லை. சிக்கலான நோயாளிகளுக்காக தனது ஓய்வு நேரத்தை அர்ப்பணித்து 12-12 மணி நேரங்கள் பணி செய்தார். கூறுகிறார், எனக்கு நினைவுண்டு ஒருமுறை ஒரு சிக்கலான டெலிவரி கேஸில் முழு இரவும் விழித்திருந்து பணி செய்துள்ளார். என்ற சாத்திய கூறுகளை எடுத்துரைத்தார். நோயாளிகளுக்கும் இவர் மீது பெரும் நம்பிக்கை இருந்தது. சட்ட விதிகளை மிகவும் மதிப்பவர். தனது கடமைகளை மிகவும் நேர்மையுடன் செய்தார். மக்களுள் சிலர் கூறுவார்கள், அவர் கடினமானவர் என்று என்னிடமும் எழுதியிருக்கிறார்கள். விதிமுறைகளை கண்டிப்புடன் கடைபிடித்தார். ஆனால் உள்ளமோ மிகவும் மென்மை வாய்ந்ததாக இருந்தது. கொடையுள்ளமும் அனுதாப உணர்வும் இவரது சிறப்பு பண்புகளாக விளங்கின. டாக்டர் நூரி சாஹிப் எழுதுகிறார், ஒரு பலகீனமான பெண்மணி ஒருவர் தாகிர் ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்திருந்தார். சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவர் தனது சம்பவம் ஒன்றை கூறுகிறார். ஒருமுறை டாக்டர் சாஹிப் தனது பணியை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். ஆஸ்பத்திரி பக்கத்தில் அக்சா ரோடில் பார்த்தேன். காரை நிறுத்திவிட்டு எனது கழுத்தில் கை வைத்து மிகவும் வாஞ்சையுடன் எனது நோயை பற்றி விசாரித்தார். அங்கேயே ஒரு மருந்து எழுதி கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள். அவரது பேச்சாற்றல் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. அவரது தந்தையார் மௌலானா அப்துல் மாலிக் சாப் அவர்களும் பெரும் சொற்பொழிவாளராக இருந்தார்கள். ஃபௌசியா அஸ்மி சாஹிபா சதர் லஜ்னா லாகூர் அவர்கள் நூரி சாஹிபிடம் கூறினார், லாகூரில் லஜ்னாக்களிடம் சொற்பொழிவாற்றுவதற்காக அழைக்கப்பட்டால் அவரது விளக்கம் மற்றும் சொற்பொழிவின் தாக்கம் எல்லாரின் மீதும் ஏற்படும். அவரது பேச்சின் மைய கருத்து அஹ்மதியத், ஹிலாஃபத், இறையருள் பற்றி குறிப்பிடுவதாகவே இருக்கும். அவரது பேச்சில் அவரது தந்தையார் மௌலானா அப்துல் மாலிக் சாஹிபின் பொலிவு தென்பட்டது. ஹிலாஃபத்துடன் பற்று மற்றும் தூய தொடர்பு இருந்தது. மீட்டிங் மற்றும் செமினார்களில் எந்த அளவுக்கு என்றால் வார்டுகளில் ரவுண்ட் வரும்போது கூட காலத்தின் ஹலீஃபாவின் மேற்கோள்களை குறிப்பிடுவார். ஹிலாஃபத்துடன் பற்று என்பது வெறும் நாவளவில் நிற்பதில்லை, அவரது அமலிலும் வெளிப்பட்டது. சரியான பொருளில் ஒரு ரோல் மாடல் பெண்மணியாக விளங்கினார்கள். டாக்டர் முகமது அகமது அஷ்ரப் சாப் எழுதுகிறார், இறைவன் அவருக்கு பெரும் தொலைநோக்கும் தூர சிந்தனையும் வழங்கியிருந்தான். சில வேளைகளில் நோயாளிகளின் சிகிச்சைக்காக ஒரு ப்ரொசீஜரை நிர்ணயித்து விட்டால் பிறகு அதுவே சரியானதாக வெளிப்படும். மிகவும் சிறந்த நிர்வாகியாகவும் இருந்தார்கள். துறையின் பணிகளில் முழுமையான பிடிப்புடன் இருந்தார்கள். சட்ட விதிகளுக்கு கட்டுப்படுவார். தனது கருத்துக்களை வெளிப்படையாக கூறுவார். பரிசோதனைகள் செய்வதிலும் அதிலிருந்து அடுத்த கட்ட சிகிச்சைக்காக வழிகாட்டலை எடுப்பதிலும் சிறந்து விளங்கினார். நிர்வாக விவகாரங்களில் ஒரு உறுதித்தன்மை அவரிடத்தில் இருந்தாலும் சுற்றி பணிபுரிபவர்களுடன் அன்பு நேசம் காட்டுபவராகவும் இருந்தார். அவர்களது மகிழ்ச்சியான தருணங்களில் பங்கெடுப்பவராக இருந்தார். அனுதாபம் மற்றும் கருணையின் வட்டம், உறவினர்களுடன் பணியாற்றுபவருடன் உள்ள தொடர்பு, மருத்துவமனையின் வரம்புக்குள் மட்டும் நிற்கவில்லை, கீழ் பணியாற்றுபவர்களின் குடும்பத்தினர் நோயுற்றிருந்தாலும் நோயாளிகளும் அவர்களது உறவினர்களும் அவரிடமிருந்து பயன்பெற்றதையே கண்டோம். தேவையுடையவர்களுக்கு மிகவும் திறந்த மனத்துடன் அவர்களது கண்ணியத்தை கவனத்தில் கொண்டவாறு அமைதியாக உதவி செய்வார். டாக்டர் சாப் கூறுகிறார், முக்கியமான ரெக்கார்டுகளை பாதுகாப்போராக இருந்தார். கூறுகிறார், எளியவனின் அறிவுக்குப்பட்டபடி அவரது தலைமையில் மகப்பேறு துறையின் ரெக்கார்டு இப்பொழுது மிக சிறந்த நிலையில் இருக்கிறது. ஃபுசைல் அயாஸ் சாப் அவர் ஒரு முரப்பி கூறுகிறார், மிகவும் அனுதாபமும் அனுசரணையும் உள்ளவராக இருந்தார். 1999 இந்த எளியவன் ரப்வா ஜாமியா அஹமதியாவின் தொண்டு செய்யும் வாய்ப்பு பெற்றபோது தமது குடும்பத்தின் மனைவி மற்றும் மகளுடன் ரப்வாவுக்கு வந்தபோது எமக்கு டாக்டர் சாப் சிகிச்சையை தொடங்கினார். குழந்தை பேருக்கான சிகிச்சை அல்லது வேறு ஒரு பிரச்சனையாக அது இருந்தது. எவ்வாறு இருப்பினும் மிகவும் அனுதாபத்துடன் சிகிச்சை செய்தார். வாழ்வை அர்ப்பணித்த ஒரு முரப்பியின் மனைவி என்ற முறையில் எனது குழந்தையும் மனைவியும் அவரது சிறப்பான அன்புக்கு காரணமாக இருந்தார்கள். கூறுகிறார், எமக்கு 4 குழந்தைகள், 3 மகள், 1 மகன். ஃபசிலே உமர் ஆஸ்பத்திரியிலேயே அவர்கள் பிறந்தார்கள். கூறுகிறார், எப்போதுமே குழந்தைகள் மற்றும் அவற்றின் தாயாரின் ஆரோக்கியம் குறித்து எங்களை விட அதிகமாக கவலை கொண்டவராக பார்த்தோம். எங்கள் வீட்டில் 4 பெண்களான போது அநேகமாக 4 மகள்களும் 1 பையனுமாக இருந்திருக்க வேண்டும். கூறுகிறார், ஒருமுறை எனது 3வது மகள் 4 வயது, அவர் டாக்டர் சாய்பாவின் வீட்டுக்கு போய் அக்குழந்தை அவரிடம் கூறியது, எங்களுக்கு ஒரு சகோதரனை தாருங்கள். அக்குழந்தையிடம் மிகவும் அன்பு காட்டியவாறு, அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள், அல்லாஹ் உனக்கு ஒரு சகோதரனை தரட்டும் என்றார். மீண்டும் குழந்தை உண்டான போது டாக்டர் சாஹிபா தானும் துவா செய்தார்கள். 4வது கலீஃபத்துல் மசீஹிற்கும் துவாவுக்காக எழுதினார்கள். சந்திக்கின்ற ஒவ்வொருவரிடமும் இவரது மனைவிக்காக துவா செய்யுமாறு கூறினார்கள். கூறுகிறார், இறுதியில் இறைவன் அருள் புரிந்தான், மகன் பிறந்தான். வீட்டிற்கு வந்து தானே எனது மகளை கூட்டி போய் அல்லாஹ் உனக்கு ஒரு தம்பியை தந்துவிட்டான் என்று கூறினார். பிறகு தானே வந்து தனது வண்டியில் எனது மனைவியை எனது வீட்டில் விட்டுவிட்டு சென்றார். அஹ்மதி அல்லாத நோயாளிகளும் நிறைய பேர் இவரிடம் வருவார்கள். ஒரு முறை அவரே கூறியுள்ளார், சினியோட்டியின் ஒரு அஹ்மதி அல்லாத மௌலவி வந்தார். அவரது மனைவிக்கு குழந்தை உருவாகவில்லை. இவரது சிகிச்சையினால் அல்லாஹ் அருள் புரிந்தான், குழந்தை உண்டானது. கூறுகிறார்கள், 9 மாதங்கள் இந்த மௌலவி சாஹிப்பின் கட்டுப்பாடு என் வசம் இருந்தது என்கிறார். இவருக்கு நன்றாக தப்லீக் செய்தார், எந்த பயமும் கொள்ளவில்லை. தாஹிர் நசீம் சாப் என்ற நமது அரபிக் டெஸ்குடைய பணியாற்றக்கூடியவர் இவர் கூறுகிறார், டாக்டர் சாபுக்கு மருந்தை விட அதிகமாக துவாவின் மீது நம்பிக்கை இருந்தது. கூறுகிறார், நான் லண்டன் வந்து விட்டேன், எனது மனைவி அங்கிருந்தார். மனைவிக்கு ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டியிருந்தது. ஆபத்து ஒன்று உருவாகியது. டாக்டர் என்னிடம் கூறினார், அப்போது நான் இறைவனிடம் அழுதழுது துவா செய்தேன், என் நிறைவா, வாழ்வு அர்ப்பணித்த ஒருவரின் மனைவி அவள், இவளின் கணவர் உனது மார்க்கத்தின் தொண்டிற்காக சென்றிருக்கிறார். இந்த வகையில் அல்லா தலா சிறிது நேரத்திற்கு பிறகு எந்த அளவுக்கு அருள் செய்தான் என்றால், பிளீடிங் ஆகிக் கொண்டிருந்தது முழுமையாக நின்றது. ஆபரேஷனுக்கும் தேவையில்லாமல் போனது. அவர்களது விருந்தோம்பல் பற்றி நதீம் சாஹாப் கூறுகிறார், ஹிவாருல் வபாஷிர் புரோகிராமுக்காக அரபு மக்கள் வந்து அமர்கிறார்கள். லண்டனின் 53 கெஸ்ட் ஹவுஸும் அங்குதான் இவரும் தங்கியிருந்தார். அரபிகளும் அங்குதான் தங்கியிருந்தார்கள். கூறுகிறார்கள், ஒரு நாள் இவர் தமது மகளுடன் சமையல் அறையில் பரோட்டா சமைத்துக் கொண்டிருந்தார். கூறினார், அரபு மக்கள் வருகிறீர்கள், அல் ஹவாரில் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறீர்கள், நீங்கள் மார்க்க பணியில் பங்கெடுக்கிறீர்கள், உங்களுக்கு எனது கையால் பரோட்டா செய்து சாப்பிட வைக்க வேண்டும் என்று விரும்பினேன், அதன் மூலம் நானும் இந்த ஜிஹாதில் இணைய வேண்டும் என்று விரும்பினேன் என்றார். டாக்டர் முபஷிர் அயாஸ் சாஹப் ஜாமியா ரப்வாயினுடைய பிரின்சிபல். அவர் இவரது நடவடிக்கைகள் மற்றும் பரதா பற்றி எழுதுகிறார்கள். நமது டாக்டர் சாஹபா பரதாவின் மிகச்சிறந்த அசல் வடிவமுடையவராக இருந்தார்கள். இவர் ராணுவ வீரர் போன்று அங்குமிங்கும் விரைந்தோடி நடப்பவராக தென்பட்டார். பரதாவை ஒரு தடையாக கருதக்கூடிய பெண்களுக்கு இவர் மிகச்சிறந்த ரோல் மாடலாக இருந்தார். நாள் முழுவதும் வேலை செய்து வந்தார். பிறகும் கூட மிகவும் ஆக்டிவாக இருந்தார். ஒருபோதும் சோர்வு வெளிப்பட்டதில்லை. டாக்டர் சுல்தான் முபஷிர் சாப் கூறுகிறார், சதர் அஞ்சுமன் அஹமதியா குவார்டரில் தங்கியிருந்தோம். இவரும் தங்கியிருந்தார். அப்போது ரப்பாவின் சூழ்நிலை ஒருவருக்கொருவர் சகஜமான நடைமுறை இருந்தது. போக வர வேண்டியிருந்தது. மௌலானா தோஸ்த் முகமது சாபுடைய மகனுக்கும் மௌலானா அப்துல் மாலிக் சாபுடைய அவர்களுக்கும் இடையில் நட்பு இருந்தது. மௌலானா அப்துல் மாலிக் சாப் அங்கு அவர்களுக்கு எந்த மகனும் இல்லை. எனவே தோஸ்த் முகமது சாப் ஷாஹித் அவர்கள் அவரது மகனிடம் கூறினார்கள், மௌலானா அப்துல் மாலிக் சாபுக்கு ஏதாவது தேவை இருந்தால், ஏதாவது கடையில் வாங்கி தர வேண்டும் என்றால் வேலை செய்து வர வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். எனவே அவர் இங்கு சென்று வந்ததனால் ஒரு சகஜ நிலை இருந்தது. கூறுகிறார், அதனால் டாக்டர் சாஹிபாவிடம் தேவைகளை கேட்டு வருவார். பிறகு அவரது சக பணியாளராகவும் இருந்தார். ஒவ்வொரு பணியையும் செய்து முடிக்கும் பொழுதும் அதற்கு நன்றி கூறுபவராக இருந்தார். எண்ணற்ற நன்றி கூறியவாறு பிள்ளைகளுக்கு அன்பளிப்பும், அவருக்கு அன்பளிப்பும், மனைவிக்கு அன்பளிப்பும் தருபவராக இருந்தார். இவரது மகப்பேறு துறையின் புதிய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு வருடமும் இங்கிலாந்து சென்று புதிய ப்ரொசீஜர் கற்றுக்கொண்டு வருவார். சொந்த செலவில் செல்வார், ஜமாத்து செலவில் அல்ல. பல்வேறு ஜமாத்து மக்களின் ஒத்துழைப்புடன் புதிய மெஷின்கள் வாங்கி வந்தார். கூறுகிறார், தற்போது கூட சுபைதா பாணி விங்கில் ஆபரேஷன் தியேட்டர் உருவாக்குவதில் தீவிரமாக பங்கெடுத்தார். அதனை பயன்படுத்த அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. எவ்வாறு இருப்பினும் தற்போது இருக்கிற டாக்டர்களுக்கு அதனை சரியாக பயன்படுத்த அல்லாஹ் வாய்ப்பு தருவானாக. கூறுகிறார்கள், துறையின் தற்போதைய நிலை ஓர் அறையில் இருந்துதான் ஆரம்பமாகியது. ஃபசலே உமர் ஆஸ்பத்திரியின் மகப்பேறு துறை ஒரே ஓர் அறையில் இருந்து ஆரம்பமானது. இப்போது முழுமையான ஒரு விங்கில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. இதில் டாக்டர் நுஸ்ரத் ஜஹானுடைய தினசரி உழைப்பு மற்றும் திறமை முழுமையான உணர்வுக்கு பெரும் பங்குண்டு. அவரது ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் ஜமீலா சாஹிபா கூறுகிறார், டாக்டர் வஃபாத்தானதில் இவருக்கு மிகவும் துயரம். சிறு குழந்தையை போன்று எங்களிடம் அன்பு காட்டினார்கள். ஏழை நோயாளிகள் வந்தால் நுழைவு சீட்டுக்கான பைசாவை கூட திரும்ப தந்து விடுவார். தன் தரப்பிலிருந்து மருந்தும் தருவார். இன்னொரு ஸ்டாஃப் நர்ஸ் கூறுகிறார், முசரத் சாஹிபா, நுஸ்ரத் சாஹிபா மிகச்சிறந்த பரிவுள்ள ஆசிரியரும் உயரிய தகுதி வாய்ந்த டாக்டருமாக இருந்தார்கள். சுமார் 31 வருடம் அவருடன் கழித்திருக்கிறேன். மிகவும் அன்பு காட்டக்கூடிய, கண்ணியமிக்க, ஒவ்வொரு சிக்கல் நிறைந்த நேரத்திலும் உதவி செய்பவரும், பெரியவர்கள் மீது பரிவு காட்டுபவரும், சிறுவர்களின் மீது நேசத்துடன் நடந்து கொள்பவரும், நோயாளிகளுடன் மிகவும் அன்பு காட்டுபவரும், அவர்களது வேதனையை தன் வேதனையாக நினைப்பவரும், எல்லா ஸ்டாஃப்களுக்கும் மனிதகுல சேவையையும் நல்லொழுக்கத்தையும் பாடம் தருபவரும், காலத்தின் ஹலீஃபாவின் கட்டளைக்கு லபைக் கூறுபவருமான பெண்ணாக இருந்தார். எழுதுகிறார், பிறகு இன்னொரு நோயாளிக்கு சிகிச்சை செய்து கொண்டிருந்தார். அவர் வாழ்வை அர்ப்பணித்தோரின் மனைவி என்ற முறையில் அவருக்கு மிகவும் கவனம் செலுத்தினார். அவருக்கு அல்ட்ரா சோனிக் செய்ய வேண்டியிருந்தது. தனது உதவியாளர்களிடம் அல்ட்ரா சவுண்ட் செய்யுமாறு கூறினார். அப்போது நல்ல ரஷ்ஷாக இருந்தது. நாற்காலியில் ஒரு ஏழை பெண் அமர்ந்திருந்தார். இவரது உதவியாளர் அந்த பெண்ணை எழச் சொல்லி டாக்டர் அனுப்பிய பெண்ணை அங்கே உட்கார வைக்க நினைத்தார். திடீர் என்று பின்னாலிருந்து சப்தம் வந்தது. இல்லை, இந்த நாற்காலியில் உட்காருங்கள் என்று தாமே ஒரு நாற்காலி எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருந்தார். தாம் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழுப்பப்பட்டு விட்டதாக மற்ற ஏழை நோயாளிக்கு உணர்வு வந்துவிடாமல் இருப்பதற்காக அவ்வாறு செய்தார். ஏனெனில் நோயாளி எல்லோரும் ஒன்றுதான். இன்னொரு புறம் ஒருவரின் நிலை கண்டு அவருக்கு உட்கார இடம் தருவதற்காக தானே நாற்காலி எடுத்துக்கொண்டும் வந்தார். தனது நோயாளியை அதில் உட்கார வைத்தார். இன்னொரு டாக்டர் சாஹிபா எழுதுகிறார், ஜமாத்திற்காக மிகவும் ரோஷம் கொண்டவராக இருந்தார். ஹிலாபத்துடன் அளவற்ற நேசம் கொண்டிருந்தார். உடன் பணி செய்த டாக்டர்களுக்கும் அதனை கூறி வந்தார். காலத்தின் ஹலீஃபாவுடன் தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக துவாவுக்காக அவர்களுக்கு எழுதுங்கள் என்பார்கள். ஒவ்வொரு வேலைக்காகவும் துவாவுக்காக எழுதுங்கள். பிறகு அவர்களிடமிருந்து பதில் வந்தார், எல்லோருக்கும் வாசித்தும் காட்டுவார்கள் என்று கூறுகிறார். அதில் மகிழ்ச்சி அடைவார். அவரது மகிழ்ச்சி அவரது முகத்திலும் கண்களில் வெளிப்படும். எங்கள் எல்லோரின் வாழ்க்கையிலும் ஈமான் அதிகரிக்க காரணமாக இருந்தார். இவர் தனது வாழ்வை அர்ப்பணித்து தமது உலகியல் ஆசைகளையும் பொருளையும் தியாகம் செய்தது மட்டுமின்றி எல்லா டாக்டர்களுக்கும் தனது வாழ்வை முன்மாதிரியாக்கி வக்ஃபு மற்றும் ஜமாத்திற்காக மோட்டிவேட் செய்துள்ளார். இவருடன் வேலை செய்வது மூலம் தினமும் ஈமான் வலுப்பெறுகிறது, உள்ளத்தில் வக்ஃபின் ரூஹு நிறைகிறது. ஹிலாபத்துடன் அவருக்குள்ள தொடர்பு குறித்து ஆபித் கான் சாப் நமது பத்திரிகை தொடர்பு செக்ரட்டரி எழுதியுள்ளார். டாக்டர் சாஹிபா இவரிடம் கூறியுள்ளார், நான் காலத்தின் ஹலீஃபாவின் வாயினால் ஒரு விஷயத்தை மேலெழுந்த வாரியாக கேட்டிருந்தால் கூட, ஒரு கட்டளையாக இல்லை என்றாலும் கூட அதனை ஒரு கட்டளையாகவே கருதுகிறேன், அதனை அமல் செய்வதற்கு முயற்சி செய்கிறேன் என்றார். இதுவே அவரது பற்று மற்றும் கட்டுப்படுதலின் தகுதியாகும். அவரை பற்றி நிறைய எழுதுபவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அனைத்தையும் கூறுவது சிரமமாகும். ஒருமுறை ஒரு பெண்மணி எழுதியுள்ளார், ஆஸ்பத்திரியின் பின்னால் உள்ள வீட்டில் இருந்து லஜ்னாவின் அலுவலகம் சென்று கொண்டிருந்தேன். ஜமாத்தின் வண்டியில் வெளியே வந்து கொண்டிருந்தார். ஏதோ ஒரு பணிக்காக சென்று கொண்டிருந்தார். என்னிடம் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார். நான் கூறினேன், லஜ்னா அலுவலகத்தில் இன்ன வேலைக்காக போகிறேன். அவர் டிரைவரிடம் கூறினார், முதலில் இவரை லஜ்னா அலுவலகத்தில் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் ஜமாத் வண்டியை நான் ஜமாத் பணிக்காக மட்டுமே பயன்படுத்துகிறேன் என்றார். அவரது மகள் நுஸ்ரத் ஆயிஷா சாஹிபா கூறுகிறார், எனது தாயார் மிகவும் உதாரணமான தாயாக இருந்தார்கள். மிகவும் அன்பு செலுத்தக்கூடியவராக இருந்தார்கள். எனக்காகவும் எனது குழந்தைகளுக்காகவும் மிகவும் துவா செய்யக்கூடியவர். எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே அம்மாவுக்கு போன் செய்துவிட்டு கவலையற்று இருந்து விடுவேன். அல்லாஹ்வின் அருளால் அந்த பணியும் எளிதாகிவிடும். என்னிடம் நீ நன்றி செய்தாசை என்று கூறுவார்கள். அளவற்ற பணிகளுக்கு மத்தியிலும் என்னை பராமரிப்பதிலும் மிக முக்கிய பங்கு வகித்தார்கள். பரந்த துணிச்சல் விவேகம் கொண்டவர்கள். என்னை தந்தையாகவும் தாயாகவும் இருந்து பராமரித்தார்கள். எனது மகளுக்கு சரியாக தொன்றாட்ட முடியவில்லையே என்ற உணர்வு எப்போதாவது அவர்களுக்கு ஏற்பட்டால், எந்த மனிதனது நேரங்கள் படைப்பினங்களுக்கு சேவை செய்வதற்காக செலவழிக்கப்படுகிறதோ அந்த நேரத்தின் முக்கியத்துவம் மிக அதிகமானது. அல்லா தாலா எனது மக்களின் பணிகளை தானே செய்வான் என்பார்கள். எப்போதும் என்னிடம் கூறுவார்கள், உமது தாய் வழி பாட்டனார் இரு விஷயங்களை தனது சந்ததிகளுக்கு போதித்தார்கள். ஒன்று அல்லாஹின் மீது நம்பிக்கை, இன்னொன்று ஹிலாபத்துடன் தொடர்பு. அந்த போதனையே நான் உங்களுக்கும் செய்கிறேன். எப்போதும் அல்லாஹின் மீது தவக்குல் வையுங்கள். ஹிலாபத்துடன் நீங்களும் உங்கள் சந்ததிகளும் இணைந்திருங்கள். ஹிலாபத்துடன் இவருக்கு அளவு கடந்த அன்பு இருந்ததாக எழுதியிருக்கிறார். நோயுற்று வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்ட நிலையிலும் தொழுதார். எனது மொபைல் போனில் திருக்குரான் ஓதினார். பிறகு பேப்பரும் பேனாவும் கேட்டார். காலத்தின் ஹலீஃபாவுக்கு மீண்டும் மீண்டும் துவா அனுப்பிக்கொண்டே இருக்கவும் என்று எழுதினார். கூறுகிறார், நான் எனது அம்மாவை மிகவும் அளவில்லாத கலப்பில்லாத ஜமாத் உணர்வுடன் நிறைந்தவராகவே கண்டேன். ஃபதிலே உமர் ஆஸ்பத்திரியில் அம்மாவின் சேவைகள் ஒரு சிறு அறையில் இருந்து ஆரம்பமாகியது. ஒரு புறம் நாற்காலியும் மற்றொரு புறம் ஒரு மேஜையும் இருக்கும். தொண்டுணர்வின் ஆர்வமானது முதலில் ஒரு லேபர் வார்டு, பிறகு மகப்பேறு துறைக்காக ஒரு இண்டிபெண்ட் பில்டிங்கும் உருவாக்கியது. பிறகு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் வாங்குவதற்கு தானே லாகூர் மற்றும் ஃபைசலாபாத் செல்வார். நானும் சில பயணங்களில் அவருடன் இருப்பேன். ஒவ்வொரு கடையிலும் கொட்டேஷன் வாங்குவார். ஜமாத் பணத்தை மிச்சப்படுத்த முயற்சி செய்வார். கூறுகிறார், ஒருமுறை 15 நாளுக்காக எனது மகள் ஆலியா ரப்பா வந்திருந்தார். அவரையும் தனது துறையின் பணியில் இணைத்துக் கொண்டார். டைப்பிங்கில் உதவி செய்ய கூறினார். அவரது டைப்பிங் நல்ல ஸ்பீடாக இருந்தது. ஜமாத்திற்கு தொண்டு செய்வது ஒரு நற்பேறு, இந்த நற்பேற்றில் பங்கு பெறு என்று கூறினார். தமது பணியில் அத்துணை உற்சாகம் இருந்தது. தமது நோயின் கடைசி நாட்களிலும் ஆஸ்பத்திரியின் பெயரை கேட்கும் பொழுது முகத்தில் புன்னகை வரும். மயக்கத்தின் நிலையில் கூட ஆபரேஷன் தியேட்டர் மற்றும் மெஷின்களை உருவாக்கும் கம்பெனியின் பெயரை கூறி வந்தார். அதனை கேட்டு ஆங்கிலேய நர்சுகளும் வியந்தனர். என்னிடம் இவர் என்ன கூறுகிறார் என்று கேட்டனர். அல்லாஹ்விடம் அளவற்ற தவக்குல் இருந்தது. நோயின் நிலையில் சில நாட்களுக்கு பேச முடியவில்லை. ஸ்பீக்கிங் வாழ்வு பொருத்திய போது முதல் வார்த்தை, எனது மகளே, அல்லாஹின் பக்கம் விட்டுவிடு என்றார்கள். நான் அழ ஆரம்பித்தால் கண்களால் அல்லாஹின் பக்கம் சைக்கினை செய்தார்கள். அல்லா தலா இவரது ஒரே மகளுக்கு பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. அவரது தாயார் செய்த போதனைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக நிறைவேற்ற வாய்ப்பு தருவானாக. அல்லா அம்மகளை தனது பாதுகாப்பில் வைப்பானாக, அவரது சந்ததிகளையும் கூட. மருகுமாவின் தகுதியை உயர்த்துவானாக. அல்லா தலா ஃபதிலே உமர் மருத்துவமனையில் தொண்டு செய்யக்கூடியவர்களை பற்றுடன் ஜமாத்திற்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாகவும், ஹிலாஃபத்திற்கு கட்டுப்படுபவர்களாகவும் ஆக்குவானாக. அதேபோன்று மேலும் பல டாக்டர்களை ஜமாத்திற்கு வழங்குவானாக. இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் இப்பணியில் வளர்ச்சியை தர செய்வானாக. அவ்விருவருக்கும் ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஜனாசா காயிப் தொழுவிப்பேன்.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையியாத்தி அஃமாலினா مَن يَهْدِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَن يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَن لَّا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.